இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியின் அளவுகோலை பத்தி நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா கடந்த சில நிகழ்ச்சிகள்ல ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை பத்தி நிறையவே நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், பல காரணங்களை பத்தி ஒன்னொன்னா நாம இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆராய்ஞ்சிட்டு வரோம். வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரணம் ரொம்ப முக்கியமான பங்கு நம்ம கிட்ட வசிக்குது. அது எது? அது வேற எதுவும் இல்ல, கோபம். ஆமாங்க, இந்த கோபம் அப்படின்ற ஒண்ணுதான் நம்ம எல்லார்கிட்டயுமே ரொம்ப பொதுவாகவும் இருக்கு. ஆனா அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம், நம்ம அட விடுறதில்ல. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிலீஃப் சிஸ்டம், நம்ம நம்புகிற முறையில பாத்தீங்கன்னா எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கு. அதுல ஒரு நம்பிக்கை தான் வந்து கோவம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்காக நம்ம நிறைய செமினார், கிளாஸஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்றோம். இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து நம்மளால விட்டு விட முடியல. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், கோவம், டென்ஷன் இதெல்லாமே வந்து நெகட்டிவான விஷயம். இந்த நெகட்டிவான விஷயங்களை எப்படி பாசிட்டிவா மாத்துறது?
நம்முடைய முயற்சி அதுதான். ஆனா அதுக்கு முன்னால நமக்கு நிறைய தெளிவு வேணும். நம்ம முதல்ல நெகட்டிவ் அப்படின்னா என்ன, அதனால எனக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, அதெல்லாம் நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் நாம பாசிட்டிவா மாத்துறதுக்கு முயற்சிக்கலாம். ஆக்சுவலா பாசிட்டிவ், அந்த நல்ல விஷயங்கள் என்பது வெளியில இல்ல, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா நாம அது இருக்கிற இடம் தெரியாம
தேடிட்டு இருக்கோம்.
இப்ப கோபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்லுங்க, உங்களுடைய உணர்வு அது நல்லதா?
இல்ல, எல்லாருக்குமே அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கோபம் அப்படின்றது நல்லதுக்கு இல்ல.
நல்லதுக்கு இல்ல. கோபம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் உணர்வு வந்து, எதிர்மறை உணர்வு என்பது நல்லது கிடையாது அப்படின்னு நாம எல்லாருமே சொல்றோம். இப்ப ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக யாராவது கோவப்பட்டு இருந்தாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம்னா, ஏன் இப்படி கோவப்படுறாங்க, என்ன ஆயிடுச்சுன்னு அவங்க கோவப்படுறாங்க, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நாம சொல்லுவோம். அது மத்தவங்க கோவப்படும் பொழுது. கோபம் அப்படின்றது வந்து என்னுடைய மனநிலையின் வெளிப்பாடு. என்னுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடு அப்படின்றது வேர்ட்ஸ், வார்த்தைகளை வெளியில வருது. நம்ம கோபத்தை வந்து ஒரு கடைசி கட்டத்துலதான் பாக்குறோம், அனுபவம் செய்யறோம். வார்த்தைகளா வெடிக்கும் பொழுதுதான் நாம் கோபத்தை பாக்குறோம். ஆனா கோபம் வார்த்தையில இல்ல, கோபம் என்பது நம்முடைய எண்ணத்துல இருக்கு. எண்ணம் எப்படிப்பட்டதா உருவாகி இருக்கோ. நான் பலரை பற்றி பல விதமாக யோசித்து வைத்திருக்கிறேன், எனக்குள்ள யோசிச்சு வச்சிருக்கேன். என்னை எதையெல்லாம் பாதிக்கிறதோ அதையெல்லாம் உள்ள நான் வந்து தேக்கி வச்சிருக்கேன். வார்த்தைகள்ல வருது அப்படின்றது வந்து கடைசி கட்டம். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் கடைசி கட்டம். ஆனால் அதற்கு முன்னால் எண்ணம் ஏற்பட்டிருக்கு, எண்ணத்தினுடைய அடிப்படையில் உணர்வு ஏற்பட்டிருக்கு, உணர்வின் அடிப்படையில் என்னுடைய ஆட்டிடியூட் மனோபாவம் ஏற்பட்டிருக்கு, நான் உங்களை பார்க்கிற விதம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் வார்த்தை என்பது செயல், வார்த்தை என்பது வெளிப்பாடு, வெளிப்பாடா வெளியில வருது. அதனால நாம கோபப்படும் பொழுது நாம கோபப்படுற மாதிரி தெரியாது. ஆனா நாம யார் கோபப்படுவதை பார்த்தாலும் நமக்கு பிடிக்காது. யார் மீது கோபப்படுறாங்களோ அவங்க மேல நமக்கு பரிதாபம் ஏற்படும். நாம கேட்க மாட்டோம், என்ன பரவாயில்ல, என்ன நடந்தா என்ன, இப்போ ஏன் அவ்வளவு கோபப்படுறீங்க அப்படிதான் நாம சொல்லுவோம்.
இப்பதான் கம்ப்ளீட்டா நான் ஒரு விஷயத்த வந்து உணர ஆரம்பிச்சேன், நான் யார் மேலேயாவது கோவப்படும் போது எனக்கு அந்த என்ன மாதிரி உணர்வு அப்படின்றது எனக்கு தெரியல. இதே வேற யாராவது என் மேல கோவப்படும் போதோ இல்ல வேற யாராவது யாராவது ஒருத்தர் கோவப்பட்டு நான் பார்க்கும் போதோதான் எனக்கு அது எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றதே என்னால உணர முடியுது. அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சு பார்த்தா ஏன் நான் அப்படி கோவப்பட்டிருப்பேன், அந்த சூழ்நிலையை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாமே, அப்படியெல்லாம் நிறைய யோசனைகள் அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணர ஆரம்பிச்சு.
அப்ப கோபம் ஏன் வருது அப்படின்னா, நாம எல்லாருமே நினைக்கிறோம் கோவப்பட்டா வேலை நடக்கும், கோவப்படுறதுனால ஊக்குவிக்க முடியும், கோவப்படுறதுனால ஒருத்தரை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு நாம நிறைய நம்பிக்கைகளை உள்ள வச்சிட்டு இருக்கோம். அதனால நாம கோபப்படுறோம் இல்லையா. கோவப்படலன்னா வேலை நடக்காது, அது நம்முடைய முதன்மையான நம்பிக்கை. அதனாலதான் நமக்கு அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நாம தேடிட்டு இருக்கோம். ஆனா மகிழ்ச்சியும் கோபமும் ஒன்னா இருக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல உணர்வு, கோபம் என்பது ஒரு எதிர்மறை உணர்வு. சோ ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நாம எல்லாருமே நிச்சயமா என்ன சொல்லுவோம், அமைதி தேவை, மகிழ்ச்சி தேவை. இப்ப மகிழ்ச்சி இருக்கு, கோபம் இருக்கு, நாம இப்போ எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வேலை நடக்கணும், அதனால நான் கோபம் அப்படின்ற ஒரு உணர்வை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கலாம் வாழ்க்கையில, கோபம் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வச்சுட்டு வாழ்க்கையில நாம போயிட்டு இருக்கோம். இப்ப கோவப்பட்டா வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேலை நடக்கும், டெஃபினட்டா வேலை நடக்கும். ஆபீஸ்ல போய் நாம கோவப்பட்டு வேலையை வாங்குறோம், வேலையும் நடக்குது. ஆனா நமக்கு வாழ்க்கையில என்ன தேவை?
அமைதி,
அப்புறம்
அன்பு,
மகிழ்ச்சி தேவை இல்லையா. சோ வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை? மகிழ்ச்சி. ஆனா நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? எப்ப பாரு கோவப்பட்டு
கவலைப்பட்டு இருக்கோம்.
அப்போ நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது இல்ல, நமக்குள்ள என்ன இருக்கோ அதை நாம உணர்றது இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நாம கோவப்பட்டுட்டே இருக்கோம். நமக்கு வேலை நடக்கணும், அதற்காக தான் நான் கோபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கோபத்தை என்னுடைய குணமாக என்னுடைய உணர்வாக வெளியே காட்டுகிறேன். மகிழ்ச்சியும் கோபமும் ஒன்னா இருக்க முடியாது. இப்ப மகிழ்ச்சி அப்படின்றது என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொன்னா இல்லையா, எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் என்னுடைய நிலை என்பது. நாம் மகிழ்ச்சியை உட்கார்ந்து உருவாக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தின் தூண்டுதலினால் கோபத்தை நாம் உருவாக்குகிறோம். கோபம் உருவான உடனே மகிழ்ச்சி என்ற அந்த உணர்வு போய்விடுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் கோபம் முடிஞ்சு தன்னைத்தானே அமைதிப்படுத்தி திரும்பவும் நாம் உட்கார்ந்து மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டியது அவசியமாகுது. எப்போ நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ, எப்போ அந்த நம்பிக்கையை நாம உருவாக்குறோமோ, அப்பவே நம்மிடமிருந்து கோபம் என்பது போயிடும். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படின்னா சீரான நிலை, தெளிந்த நீர்நிலையை போல. தெளிந்த நீர்நிலை வந்து அதனுடைய தன்மை வந்து தெளிவாக இருக்கும், நிலையாக இருக்கும். அதுக்கு மேல ஏதாவது ஒரு கல் எரிஞ்சா உடனே அங்க ஒரு சின்னதா வட்டமா அந்த டர்புலன்ஸ் வந்து ஏற்படும். அந்த மாதிரிதான் நம்முடைய நிலை என்பது அமைதி, நம்முடைய நிலை என்பது ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. என்னுடைய மனம் ஒரே சீரான நிலையாக தான் இருக்கிறது, ஆனால் வெளியிலேருந்து ஏதோ ஒண்ணு வந்து என் மேல விழுது, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் உருவாக்குது. அப்ப நான் கோபம் என்கிற குணத்தை உருவாக்கிறேன், கோபம் என்கிற உணர்வை தரக்கூடிய எண்ணத்தை உருவாக்குகிறேன். அந்த எண்ணம் வெளியிலே வார்த்தைகளாக வரலாம், செயல்களில் வரலாம், ஆனால் நான் என்பவன் ஒரே சீரான நிலையில் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் சக்தி வாய்ந்தவனாக தூய்மையாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்களோட நல்ல உணர்வுகளோட தான் நான் இருக்கேன். எனக்கு இப்போ வேலை நடக்கிறத விட என்ன முக்கியம்னா, என்னுடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அப்ப கோபம் என்பது தானாகவே உங்களிடமிருந்து விலகிவிடும்.
ஆனா இன்னும் சில பேர் தேவையில்லாம கோபப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலைக்கு போனா பாஸ் அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதே ஒரு சூழ்நிலையை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பார்த்த உடனே ஒரு பயம் வரும், அந்த பயத்தால வந்து நம்ம வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு.
இப்ப பெற்றோர் குழந்தைகளுடைய அந்த உறவுல பாத்தீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, குழந்தை மேல கோவப்படுறாங்க. எதுக்காக கோவப்படுறாங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் செய்யணும், உட்காந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை எடுத்துக்கோங்க, யாராவது உங்களை நல்லா திட்டிட்டு உங்க மேல கோவப்பட்டுட்டு நீங்க போய் படிங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியுமா?
இல்ல முடியாது, எனக்கு வெறுப்பு தான் ஏற்படும்.
ஆனா இன்னைக்கு ஒரு ரிச்சுவலாவே வந்து ஒவ்வொரு வீட்லயும் இதான் நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மாவோ அப்பாவோ கத்துவாங்க, அந்த குழந்தைங்களை திட்டுவாங்க, அந்த குழந்தைங்க பயந்து போய் புக் எடுத்துட்டு போய் உட்காருவாங்க. ஆனா அவங்க படிப்பாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம மேல கோபப்பட்ட உடனே நம்மளுடைய மனம் என்பது டிஸ்டர்ப் ஆயிடுது, குழப்பம் அடையுது. அந்த ஒரு மனநிலையில என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எதையுமே வந்து சரியாக சிந்திக்கவும் முடியாது.
நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கோவப்பட்டா வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்தே வந்து சரியான கருத்து கிடையாது.
நிச்சயமா கிடையாது. ஏன்னா வந்து அந்த நம்பிக்கையை நாம வளர்த்திருக்கோம். இப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்மால அன்பா சொல்ல முடியும் இல்லையா? ஏன் நம்மால அன்பா சொல்ல முடியல அப்படின்னா, அதை வந்து நாலு வாட்டி சொல்லணும். ஏன்னா அது குழந்தைகள் தானே, குழந்தை பருவத்துல அப்படிதான் இருப்பாங்க. யாரா இருந்து நான் எப்படி இருக்க விரும்பி இருப்பேன் குழந்தை பருவத்துல? அப்படிதான் இருந்திருப்பேன், விளையாட்டுத்தனமா இருந்திருப்பேன் இல்லையா? அப்போ நாலு வாட்டி சொல்லணும். இதையே வந்து எதற்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி முயற்சி செய்யணும்? ஒரு வாட்டி சத்தம் போட்டா அந்த குழந்தைங்க போய் உட்காந்துரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி செய்யறோம். ஒரு நாள் எப்போதோ ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் செய்யறது கிடையாது. டெய்லி சாயங்காலம் அஞ்சு மணியோ இல்ல ஆறு மணியானா செய்ய வேண்டி இருக்கும். இப்படி டெய்லி செய்கிற விஷயங்கள்ல நாம கோவப்பட்டுட்டே இருந்தா எப்படிப்பட்ட ஒரு சக்தியை, ஒரு உணர்வை நாம் உருவாக்குகிறோம், எப்படிப்பட்ட உணர்வை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நமக்குள்ள எவ்வளவு சக்தி என்பது வீணாகிறது. இதனால் இதை நான் டெய்லி செஞ்சுதான் ஆகணும், இதையே நான் அன்பாகவும் செய்யலாம். அது மட்டும் இல்ல, இப்ப ஆபீஸ்க்கு போறோம், நான் வீட்டுல வந்து காலையில குழந்தைகிட்ட கோவப்படுறேன், அதுக்கப்புறமா வெளியில போறேன் டிரைவர் கிட்ட கோவப்படுறேன், ஆபீஸ்க்கு போற ஒரு நாலு பேர்கிட்ட கோவப்படுறேன். இப்ப நான் கோவப்பட்டவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஒண்ணுதான். ஆனா நான் கோவப்படும் பொழுது பத்து பேர்கிட்ட கோவப்பட்டேன். சோ அந்த பத்து பேர்கிட்ட கோவப்பட்டதனுடைய பாதிப்பு என் மீது ஏற்படுகிறது. இதுல பாதிப்பு அதிகம் யாருக்கு?
உங்களுக்கு தான்,
நமக்கு இல்லையா? இந்த ஒரு அவேர்னஸ் என்பது நமக்கு இல்ல, விழிப்புணர்வு இல்லை. அதனாலதான் இந்த கோபத்தை வந்து நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எப்படியே நாம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து ரொம்ப கோபப்படுவாங்க, எப்பவுமே வந்து அவங்கள பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் மீது கோபப்படும் பொழுது அவங்கள நம்முடைய கண்ட்ரோல்ல, அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு நாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கோம். சோ அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போனா அது வந்து டேமேஜிங், அது வந்து சரியில்லைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா நாம கட்டுப்பாட்டை மீறும் பொழுது அது சரியில்லைதான் இல்லையா? என்னுடைய ஸ்டெபிலிட்டி, என்னுடைய நிலை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வச்சுக்கிறது தானே. இப்ப அவங்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பயத்துல அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பயம் இருக்கும்போது உறவுகளினிடையே வந்து நம்பிக்கை இருக்காது, அப்புறமா மரியாதை என்பது இருக்காது.
ஆனா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இல்ல சிஸ்டர்? இப்ப நம்ம வந்து கோவப்படுறது வந்து சரி கிடையாது, இது சரியான உணர்வு கிடையாது, நம்ம இப்படி பண்றது வந்து தப்புன்னு எல்லாருக்குள்ளயும் அந்த உணர்வு இருக்கும் தானே?
ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் என்பது மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டாவது வந்து எதற்காக நாம நமக்கு மேல முயற்சி செய்யணும்? ஈஸியா முடியதுல ஒரு சத்தம் போட்டானா எனக்கு இப்போ வேலை நடக்கணும், அதுக்காக நான் சத்தம் போடுறேன், அந்த வேலை என்பது நடந்து விடுகிறது. வேலை நடக்கிறது என்பது உண்மை, ஆனா என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் எங்க போயிட்டு இருக்கு, என்னுடைய மனதினுடைய நிலை என்பது என்னவாக ஆயிட்டு இருக்கு, எனக்குள்ள உருவாகிற அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு, சரியா இல்லையா? அந்த கோபத்தினால பல விதமான பக்க விளைவுகள் என்பதை நான் சந்திக்கிறேன். இப்ப வேலை நடக்கலன்னா ஏதாவது கத்துவாங்க, திட்டுவாங்க. இப்ப பயத்தினால வந்து அவர் முன்னாடி வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யலாம். ஆனா அவர் கத்தி முடிச்சு வெளியே போன உடனே அவங்க என்ன பேசிக்குவாங்க? அவரை பத்தி வேற ஏதாவது சொல்லுவாங்க. சோ இதுதான் மரியாதையா?
இல்ல,
அப்படி கிடையாது. மரியாதை என்பது ஒரு உணர்வு. நான் அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் எப்படி ஒரு உணர்வை நான் உருவாக்குகிறேன், எப்படிப்பட்ட எண்ணங்களை அவரின் பொருட்டு நான் உருவாக்குகிறேன், அதுதான் வந்து மரியாதை. உறவுல வந்து நிச்சயமா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்து அவர்களிடம் வந்து பழகும் பொழுது நிச்சயமா அது வேலையாகட்டும், இல்ல வீட்டுல இருக்கிற உறவாகட்டும், நமக்கு வந்து சரியான ஒரு எனர்ஜி தான் கிடைக்கும். அப்ப கோபம் அப்படின்ற அந்த எதிர்மறை உணர்வு என்ன ஆகுதுன்னா, மற்றவர்களையும் ஒரு சில எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவதற்கு தூண்டுதலா இருக்கு. இப்போ ஒரு டீம்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா கூட, அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும், மதிப்பு மரியாதையோட இருக்கணும். இல்ல அவங்களோட சீனியர் கிட்ட வந்து ரொம்ப பயத்துல இருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது தவறு நடந்து போச்சு அப்படின்னா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இதை நான் செய்யல, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இல்ல இதுக்கு முன்னால நடந்த வேற ஏதாவது தவறான விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டீமினுடைய அந்த ஸ்பிரிட் வந்து நிச்சயமா வந்து ஒன்றா இருக்காது, ஒற்றுமை என்பது அங்க இருக்காது. அப்போ அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல, மரியாதை மதிப்பு இல்ல, ஒற்றுமை இல்ல அப்படின்னா அவங்களால வேலையை செய்து முடிக்க முடியாது. ஆனா இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா பயம். ஏன் பயம்? அவர் வந்து கோபப்படுவாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு சரியான ஒரு உணர்வு வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல, அவருக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, அவருக்கு என்னுடைய கருத்துகளின் மீது மரியாதை இல்லை, அதனால நான் சொல்றத அவர் கேட்க போறதில்ல.
அந்த எதிராளிங்க மேல தப்பே இருந்தா கூட நியாயமான கோபம் சொல்லுவாங்க, ஆனா கோபம் அப்படின்றது நியாயம் கிடையாது.
நாம் இல்ல, அனைவருமே எல்லோருடைய குணமுமே வந்து அமைதி தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம் யாருக்குமே கோபம் அப்படின்ற உணர்வு பிடிக்கிறது கிடையாது. என் மீது யார் கோபப்படுறதும் நான் பார்க்க முடியாது, யார் மீதாவது வேற யாராவது கோபப்படுவதையும் என்னால பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் அமைதியானவன், என்னுடைய இயற்கையான இயல்பான சுபாவம் அமைதியானது, என்னுடைய இயல்பு மகிழ்ச்சி. அந்த மரியாதையும் மதிப்பும் எப்படி எனக்குள் வரும் அப்படின்றா, நான் ஒருத்தரை அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வதனால்தான் வரும். ஏனென்றால் நான் அவர்களுடைய செயலால் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு ஏற்பட போவதில்லை அப்படின்ற ஸ்டெபிலிட்டி நமக்குள்ள வரும்பொழுது, நான் அனைவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வேன், அவர்களை அப்படியே பார்ப்பேன், அவர்களை மாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டேன். கோபத்துல நிறைய நேரம் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்றவர்களை மாற்றுவதற்கு நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அப்படி வேலை நடக்க வேண்டும், அந்த ஸ்பீட்ல வேலை நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி வேலை நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி அவர்கள் செய்யணும், அதுதான் நாம செய்யறதுக்கு முற்படுறோம். ஆனா நம்மை அறியாமலேயே இந்த கோபம் அப்படின்ற உணர்வு வந்து எதிர்மறை எண்ணங்களை ஒரு செயின் மாதிரி உருவாக்குது, அதுல அதிகமான நஷ்டம் என்பது நமக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி அப்படின்ற இடத்தை கோபம், வருத்தம், வலி, வேதனை அப்படின்ற எதிர்மறை எண்ணங்கள் ரீப்ளேஸ் ஆயிடுது. ஸோ என்னுடைய ஸ்டெபிலிட்டி மாறும் பொழுது நிச்சயமா வந்து அந்த அதுல ஏற்படுகிற அந்த உணர்வுகள், அதுல ஏற்படுகிற அந்த எண்ணங்கள் அடுத்தவர்களை போய் சேரும். அவர்களை சேரும் பொழுது அவங்க கிட்ட இருந்து நமக்கு திரும்பவும் வரும். நான் எதிர்மறை உணர்வுகளையும் எண்ணங்களையும் அடுத்தவரின் பொருட்டு அனுப்புனா அதுதான் நமக்கு திரும்பி வரும் இல்லையா.
எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா தேவையில்லாத ஒரு எண்ணத்தை தான், அதை வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லலாம்.
ஒரு சில சமயம் வந்து இந்த வேலையை ஒரு மணி நேரத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம், ரெண்டு மணி நேரம் ஆயிடும், அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. உடனே நமக்கு என்ன தோணும்,
ஏன் இவங்க பொய் சொல்றாங்க.
அவங்க பொய் சொல்லியிருக்கணும்ன்ற அவசியம் இருந்திருக்காது, ஆனால் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு தோணும் இல்லையா. யாருக்குமே யாரையுமே ஏமாற்ற வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது, ஆனா பயத்தினால ஒரு சில விஷயங்களை மூடி மறைக்கலாம், தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லையா. இப்போ நம்முடைய உறவு முறைகள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கு, எல்லாருமே ஏமாத்துறவங்க, யாரையுமே நம்ப கூடாது அப்படின்லாம் ஒரு நம்பிக்கைகளை வச்சுட்டு தான் நாம மற்றவங்க கிட்ட பேசுறோம், பழகிறோம். சோ பயத்துல இருக்கும்பொழுது என்னாகும்னா, அந்த உறவுகள்ல வந்து மிஸ்ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும், அப்புறமா ரெஸ்பெக்ட் இருக்காது, மதிப்பு என்பது இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க பொய் கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஆபீஸ்க்கு நான் வரல, எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, தேவையில்லாம என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய மனைவி உடம்பு சரியில்லை, எங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படி எல்லாம் பொய் சொல்லுவாங்க, ஏமாத்திடுவாங்க, யாரையும் நம்ப கூடாது அப்படின்றது வந்து நம்முடைய உணர்வு. ஆனா வெளியே நாம நல்லா பேசுறோம், நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம். ஆனா நம்ம என்ன நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய உணர்வு என்பது அவங்களை போய் ஆல்ரெடி சேர்ந்துடுச்சு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உறவுகளில் பிரச்சனை வரும்பொழுது இவங்களை சரியாக்கணும், அவங்கள சரியாக்கணும், இந்த உறவை சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாம கோவப்படுறோம். நாம கோவப்படும் பொழுது அவங்க வந்து வருத்தப்படுறாங்க, இல்ல அவங்களும் திருப்ப கோவப்படுவாங்க. இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கும் பொழுது வேர் ஹெட்டிங் நோவேர், எங்கேயுமே இது போய் முடியாது. உறவுகளில் வந்து விரிசல் என்பது நிறைய ஆயிட்டே இருக்கும். உறவு எப்போ நெருங்கி வரும் அப்படின்னா, புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உறவு எப்பொழுது நெருங்கி வரும் அப்படின்னா, மரியாதையும் மதிப்பும் இருக்கும் பொழுதுதான் வரும். ஸோ இந்த பேசிக்கா இந்த உறவுகளுக்கிடையே வந்து மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் என்பது மிக மிக அவசியம். அந்த மரியாதையும் மதிப்பும் எப்படி எனக்குள் வரும் அப்படின்னா, நான் ஒருத்தரை அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வதனால்தான் வரும். ஏனென்றால் நான் அவர்களுடைய செயலால் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு ஏற்பட போவதில்லை அப்படின்ற ஸ்டெபிலிட்டி நமக்குள்ள வரும்பொழுது, நான் அனைவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வேன், அவர்களை அப்படியே பார்ப்பேன், அவர்களை மாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டேன். கோபத்துல நிறைய நேரம் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்றவர்களை மாற்றுவதற்கு நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அப்படி வேலை நடக்க வேண்டும். அந்த ஸ்பீட்ல வேலை நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி வேலை நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி அவர்கள் செய்யணும். அதுதான் நாம செய்யறதுக்கு முற்படுறோம். ஆனால் நம்மை அறியாமலேயே இந்த கோபம் அப்படின்ற உணர்வு வந்து எதிர்மறை எண்ணங்களை ஒரு செயின் மாதிரி உருவாக்குது. அதில் அதிகமான நஷ்டம் என்பது நமக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி அப்படின்ற இடத்தை கோபம், வருத்தம், வலி, வேதனை அப்படின்ற எதிர்மறை எண்ணங்கள் ரீப்ளேஸ் ஆயிடுது. ஸோ என்னுடைய ஸ்டெபிலிட்டி மாறும் பொழுது நிச்சயமா வந்து அந்த அதுல ஏற்படுகிற அந்த உணர்வுகள், அதுல ஏற்படுகிற அந்த எண்ணங்கள் அடுத்தவர்களை போய் சேரும். அவர்களை சேரும் பொழுது அவங்க கிட்ட இருந்து நமக்கு திரும்பவும் வரும். நான் எதிர்மறை உணர்வுகளையும் எண்ணங்களையும் அடுத்தவரின் பொருட்டு அனுப்புனா அதுதான் நமக்கு திரும்பி வரும் இல்லையா. இந்த வேலையில வந்து நான் வந்து பெஸ்டா செய்யணும் அப்படின்றத ஒவ்வொருத்தருடைய குறிக்கோளும் கூட, ஒவ்வொருவரும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பெஸ்டா செய்யணும், முழுமையா செஞ்சு காட்டணும், அதுதான் ஒவ்வொருத்தருடைய நோக்கம். ஆனா அந்த பெஸ்ட் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் வேறையா இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் வேறையா இருக்கலாம். இப்ப உறவு முறையில வந்து நம்பிக்கையும் அந்த மரியாதையும் இருக்கும் பொழுது என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட பாஸ் ஆகட்டும், என்னுடைய கணவன் ஆகட்டும், நான் சொல்வத அவங்க புரிந்து கொள்வார்கள், அதனால எனக்கு கவலை இல்லை, எனக்கு இன்னைக்கு ஏதோ மனசு சரியில்லை, என்னால வேலைக்கு வர முடியாது அப்படின்னு உண்மையை சொல்றதுக்கு முற்படுவாங்க. எந்த ஒரு உறவிலும் நம்பிக்கை என்பது நிச்சயம் தேவை, அப்போதான் மரியாதையும் இருக்கும். ஆபீஸ்ல வந்து இந்த பாஸ் சீனியர் வந்து தன்னுடைய ஒர்க்கர்ஸ் பத்தி எல்லாம் வந்து ஒரு விதவிதமா வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு, அவங்கள பத்தி யோசிச்சு வச்சிருப்பாரு. ஆனா வெளியில வந்து எவ்வளவு நல்லா பேசினாலும் அவர் என்ன உணர்வுல என்ன எண்ணங்களை அவர்களின் பொருட்டு அவர் உருவாக்கி வச்சிருக்காரோ அது அவங்களை போய் சேர்ந்துடும். நாம எதுவுமே சொல்ல வேண்டாம்.
தவறான கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே தவறாதான் தெரியும்.
உறவு என்பது என்ன? எண்ணங்களின் உணர்வுகளின் பரிமாற்றம் தான் இல்லையா. வார்த்தைகளின் பரிமாற்றம் கிடையாது, வார்த்தைகள்ல உறவுகள் உருவாறது கிடையாது, உணர்வுகளின் மூலம் உருவாகிறது. உணர்வு எண்ணங்களின் மூலம் உருவாகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன பின்னாடி இருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஆனால் மகிழ்ச்சி என்கிற ஒரு நல்ல உணர்வும் கோபம் என்கிற ஒரு எதிர்மறை உணர்வும் ஒன்றாக இருக்க முடியாது. நாம ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சுலபமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, நான் செய்கிற காரியங்கள் நடக்க வேண்டுமா அப்படின்றத நாம தேர்ந்தெடுத்து ஆகணும். ஆனா காரியங்கள் வந்து சரியாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்குள்ள நல்ல எண்ணங்களினால் நல்ல உணர்வுகள் ஏற்படும் பொழுது அந்த நல்ல உணர்வுகளை, அந்த அன்பும் ஆதரவும் அமைதியும் அந்த மாதிரியான உணர்வுகளை நான் வெளியே அனுப்பும் பொழுது அடுத்தவரை அது சேரும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அந்த சப்போர்ட், கோஆபரேஷன் என்பது நமக்கு கிடைக்கும். நம்முடைய அல்டிமேட் எய்ம் என்ன? அவர்களை நம்முடைய வேலைக்கு பயன்படுத்துவது, அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த முழு திறமையையும் நான் பயன்படுத்துவது, அது நிச்சயமா நடக்கும்.
இப்போ ஒரு தொழிலாளி இருப்பாரு, இல்ல அவருடைய உயர் அதிகாரி ஏதாவது ஒரு ஆபீஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த தொழிலாளி வந்து பிடிக்காது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் மீது இவருக்கு கோபம் வரும்போது அந்த ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிற அந்த வெறுப்பு அந்த கோபத்தப்பதான் வந்து வெளிவரும். பாவம் அந்த ஒர்க் பண்றவர் அவருக்கு என்ன காரணம் அப்படின்னே தெரியாது. சோ ஏதேதோ ஒரு காரணத்துக்காக இந்த கோபத்தை கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு வெப்பனா கூட சொல்லலாம் நம்ம, அந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க.
சோ கோபம் வந்து என்னுடைய மனநிலையின் வெளிப்பாடு, நீங்க செய்த காரியத்துக்கும் என்னுடைய மனதினுடைய வெளிப்பாடுக்கும் சம்பந்தம் இல்லை. இவ்வளவு காலமா எந்த தரமான எண்ணங்களை நான் உருவாக்கி இருக்கேன், எப்படிப்பட்ட உணர்வுகளை நான் அனுபவம் செய்திருக்கிறேன், எந்த விதமான கண்ணோட்டத்தில் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையின் தரம், என்னுடைய மனநிலையின் தரம், என்னுடைய எண்ணங்களின் தரம், அதனுடைய வெளிப்பாடு தான் செயலாகவும் வார்த்தைகளாகவும் வெளியில வருது.
எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். தெளிவா சொல்றது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து எல்லார் மனசுலயும் போய் சிந்தனைகள் நிறைய இருக்கும், அதுக்கு ஏற்படுற கேள்விகளுக்கு வந்து பதில் கிடைச்சாதான் அதை வந்து எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்ற முயற்சியை நமக்கு செய்ய தோணும். ஆனா இந்த நிகழ்ச்சியில எல்லாருக்குமே மனசுல தெல்ல தெளிவா வந்து போய் பதியுது. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
ஒவ்வொருத்தருக்கும் கோபம் அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பகுதியா இருக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து பேசணும். ஆனா முடிவுல இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல இருந்து வேரோட அறுத்தெறியணும். ஏன்னா மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் நம்ம மனசுல இடம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டாலே போதும், கோபம் தன்னால விலகி போயிடும். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா எழுதி அனுப்பலாம். எங்களோட இமெயில் முகவரிக்கும் நீங்க உங்க இமெயில் அனுப்பலாம். தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். பக்கத்துல இருக்கிற சென்டர்ஸ்க்கு போய் நீங்க எங்க சகோதர சகோதரிகிட்ட பேசி உங்க கருத்துக்களோ இல்ல உங்க வாழ்வியல ஏதாவது பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட தீர்வு கேட்கலாம். இப்போ விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி